நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாள்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண் ஒருத்தியை மனம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையிலுள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஒரு ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன்மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்துவிட்டபோது தம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பாரசுமைகளையும் பார்த்தார். மேலும் தம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் இல்லை எனக் கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கைகலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லி கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்றபோது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக.
ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன், நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன். வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழித்தாரும் துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. எளியே சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார், சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, 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 Hallelujah. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20-24 முடியும். இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். குராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த இறை பிரசன்னத்தின் நேரத்திலே இறை வார்த்தையின் வல்லமையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது. அது வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அது நம்மை ஊடுருவி பாய்கிறது. எவ்வளவு ஆழமாக பாய்கிறது என்று வேதம் சொல்கிறது அப்படின்னா, உடலை ஆன்மாவையும் ஆவியையும் ஊடுருவி பாய்ந்து அதை பிரிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. எலும்பு மஜ்ஜைகளையெல்லாம் ஊடுருவி பாய்கிற ஒரு வல்லமை கொண்டிருக்கிறது அப்படின்னு வார்த்தையினுடைய வல்லமையை விவரிக்கிற இந்த இறைவசனங்கள் எல்லாம் பைபிளில் இருக்கிறது, வேதத்தில். அப்போ நீங்கள் படிக்கிற போது இந்த வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னு நம்ம கேட்க முடியாத அளவுக்கு ஆழமான அர்த்தங்களை கொடுக்கிற இந்த இறை வார்த்தையின் மட்டிலே நீங்கள் தாகத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த இறை வார்த்தை பகுதி அப்படிங்கிறது வந்து பிட்டு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய திருப்பலியில் ரெண்டு காரியம் நடக்கும், அதாவது பிரேக்கிங் த பிரெட் அண்ட் பிரேக்கிங் த வேர்டு. இந்த ரெண்டுமே இணையான ஒரு பகுதி. அதனால தான் பூசைக்கு முன்னாடியே போங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முன்னாடியே போகணுன்னா எப்படி? முதல்லையே போனால் தான் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அந்த திருப்பலியில் பங்கெடுக்கிறதுக்கான மன்னிப்பு, அதுதான் முன்னாடியே பிதாசன் போட்டவொன்னையும் அந்த மன்னிப்பு வழிபாடு வந்துடும். அந்த மன்னிப்பை பெற்றால் தான் நம்ம வார்த்தை வழிபாட்டுக்குள்ளேயும் இந்த நற்கருணை வழிபாட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுறோம். அப்படி மாறும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னு நமக்கு புரியும்படியும் ஆவியானவர் உதவி செய்வார். இன்றைக்கி நிறைய பேர் இது ஒரு வழிபாடு, ஒரு சாதாரண ஒரு ஏதோ சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக வரும்போது அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மேஜர் போர்ஷன் மிஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படலைன்னும் போது அவங்களுக்கு தீமையினுடைய ஆதிக்கத்தில் தான் நிற்பாங்க. அந்த கோயிலுக்குள்ளே நின்னாலும் அவங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய அந்த ஆற்றல் உள்ளே போகாது. அதை எடுத்து செல்கிறது யாருன்னா ஆவியானவர் தான். ஏன்னா ஆவியானவர் தான் நம்மளுடைய ஆவியோட தொடர்பு கொள்ளக்கூடியவர். அப்போ வார்த்தை என்பது காதில் கேட்குறதில்ல, அது ஆவியில் போய் நிறையணும், நம்முடைய ஆத்மாவில் நிறையணும். ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் எங்களுக்கு சாட்சியாக நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். சாட்சியாக வரலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பயணிக்கிற பிள்ளைகளாக எங்கேயோ இருந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், கடவுளுக்கு மகிமை. நாம் செய்கிற நல்ல காரியத்தை பார்த்து அவர்கள் யாரை புகழ்வாங்க அப்படின்னா, கடவுளை புகழ்வார்கள், தந்தையை புகழ்வார்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. அதைத்தான் நாம் செய்கிறோம். உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை புகழுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அப்போ நம்ம கடவுளை எங்கேயோ புகழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த ஊழியம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் வருடங்களை கடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த திருப்பலி, இதனுடைய ஆற்றல் எங்கிருந்து வருகிறது, எப்படி இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அந்த வார்த்தையான தேவன் வல்லமையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எங்கேயோ ஒருவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த செலுத்த அந்த வல்லமை எங்களை ஒன்றித்து கொண்டே இருக்கிறார். ஒரு மாறுபட்ட எண்ணம் இதில் வந்துவிடாதபடிக்கு, பிசாசினுடைய தீய அந்த பிளவுபடுத்தக்கூடிய ஆற்றல் வராதபடிக்கு அது எங்களை ஒன்றித்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னா, எங்கேயோ ஒருவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் தான் அது. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து ஆண்டவரே கொடுக்குறேன், இந்த திருப்பள்ளி வழியாக எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்களேன்னு நீங்கள் நன்றி செலுத்துகிற போது அந்த நன்றியினுடைய ஆற்றல் எங்களையும் பலப்படுத்துகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல உறுதி செய்ய விரும்புகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு செய்தியை நம்ம ஆழமாய் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு கடினமான செய்தி, மனம் மாறவில்லை என்று இயேசு என்ன செய்கிறாரு, கண்டிக்க தொடங்கினார். அப்போ முதல்ல ஒரு வரி வருது பாருங்கள், இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. பாருங்க, கடவுள் நம்ம நிறைய நேரம் ஒரு சில வீட்டில் பேசுகிறோம், மன கணவன்கிட்ட பேசுவோம், மனைவிக்கிட்ட பேசுவோம், பிள்ளைங்கள்கிட்ட பேசுவோம், பணி செய்கிற இடத்துல தொழிலாளர்கிட்ட பேசுவோம். ஏன்னா இப்போது நான் அருங்குடை டைரக்டர்னா என் ஊழியக்காரங்கக்கிட்டலாம் பேசுவேன். பல நேரம் நம்ம பேச்சு போகாது, எடுக்காது, நம்ம செய்கிற செயல்கள் அவங்க புரிஞ்சிக்க முடியாது. நம்ம நினச்சிப்போம் உடனே அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னுவாங்க, நம்ம சொல்லி கேட்கல, நமக்கு அந்த பலன் இல்லை, அந்த வல்லமை இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், குறுகிய மனப்பான்மைக்குள்ளே போகிறோம். பாருங்கள், வல்ல செயல்கள் பல நிகழ்த்தின இயேசுவுக்கு கிடைச்ச பலனே என்னென்னா நகரங்கள் மனம் மாறவில்லை. அப்போ இயேசு கடினப்பட்டு தான் இந்த இன்னைக்கு கண்டிக்க தொடங்கினார். அது வந்து நான் பேசுனதை நீங்கள் கேட்கலையே அப்படின்னு அவர் வெறுப்பில் பேசலை, அவர்கள் வார்த்தையை அறியாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் கண்டிக்க தொடங்கினார். தேவன் கண்டித்து திருத்துகிறார் என்கிற வார்த்தையை இயேசு இந்த இடத்துல செய்து காட்டுறார். அது வெறுப்பில் போய் சவிச்சு அவர் அந்த மாதிரி செய்கிறவர் இல்லை, இயேசு அப்படி செய்ய மாட்டார். ஏன்னா அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மறுக்கிறாங்க, செய்ய தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரியுது ஆனால் மறுக்கிறாங்க. அதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல வெறுக்கிறார். அவருடைய மறுப்பு தான் தேவத்தினுடைய வெறுப்பாய் மாறுகிறார். அதனால தான் இந்த நாளில் எரேமியா 6:27 நம்ம பார்க்குறோம், நான் உன்னை என் மக்களுக்குள் மதிப்பீடு செய்பவனாகவும் ஆய்வாளனாகவும் ஏற்படுத்தினேன், நீ அவர்களின் வழிகளை அறிந்து மதிப்பீடு செய்வாய். பாருங்கள், ஆண்டவர் அந்த திட்டங்களை கொடுக்குறார், ஒரு சிலரை நியமிக்கிறார், மதிப்பீடு செய். அப்போ கடவுள் என்ன செய்கிறார்னா மதிப்பீடு செய்கிறார். அவர் சோதோம் கொமுராவை மதிப்பீடு செய்கிறாரு, கொராசின் நகரே, பெத்சைதா நகரே, ஐயோ உனக்கு கேடு அப்படின்னா மதிப்பீடு செஞ்சு தான் இந்த வார்த்தையை வைக்கிறார். அப்போ இந்த சாபத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா, கடவுள் மதிப்பீடு செய்கிறார். உங்ககிட்ட செஞ்சதை போய் நான் தீர் சீதோன் பகுதிகளில் செய்திருந்தேன்னா அந்த நகரம் மனம் மாறி இருக்குமே அப்படின்னு ஒப்பீடு செய்து பார்க்குறார். பாருங்கள், மதிப்பீடு ஒப்பீடு கடவுள் எல்லாம் செய்கிறார். அப்போ நம்மக்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாருன்னா கடவுள் ஒப்பீடு செய்து பார்ப்பார். அப்போ மதிப்பீடு செய்கிற தேவன் கடவுளுடைய அந்த பார்வையில் நாம் சரியாகத்தான் செயல்படுகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறதுக்கு கடவுள் இந்த நாளில் இந்த இறைவார்த்தை வழியாக நம்மளோட பேசுகிறாரு. அப்போ நாம் கடவுள் மதிப்பீடு செய்கிறாருங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா. ஒரு பரீட்சை எழுதுகிறோன்னா மார்க் போடுவாங்க, மார்க் போட்டு கொடுத்தா தான் அது மதிப்பீடு, நம்ம பார்த்தா தான் நம்ம என்ன அளவில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ கடவுள் நமக்கு மதிப்பீடு போட்டுகிட்டே இருக்கிறார் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள். அதனால் நாம் எவ்ரிதிங் இஸ் ரைட் அப்படின்னு இருந்துராத அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கை செய்தியை வைக்கிறார். இன்றைக்கி ஒரு சாபம், ஆண்டவரே இப்படி பேசிட்டாரு, ஆண்டவர் இப்படி சபிக்கலாமா அப்படின்னு ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இந்த வார்த்தையை நம்ம பார்த்துட்டு இது உள்ளிருந்து நாம் நமக்கு எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னையும் ஆண்டவர் மதிப்பீடு செய்கிறார். நானும் இந்த பெத்சைதா நகரை போல், கொரோசி நகரை போல், கடவுள் எவ்வளோ நல்ல காரியத்தை நம்மக்கிட்ட செய்துகிட்டே இருக்கிறாரு. நிறைய பேர் பெரிய அதிசயம், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியணும், முடமானவங்க நடக்கணும், இப்படி தான் நம்ம கேன்சர் வியாதி அப்படியே படார்னு காணாமல் போயிடணும், இதுதான் அதிசயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும் நம்ம வாழ்க்கையை. நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் கொஞ்சம் மாறி போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு ஒரு விதமான எஃபெக்டை கொடுத்துருக்கும். நாம் இந்த இடத்துல நின்றுக்க முடியாது. நம்ம ஒரு சின்ன ஒரு ஜருக்கில் எங்கேயாவது தள்ளி விழுந்திருப்போம், அங்கே யாரோ ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சிருப்பாங்க. ஒருவேளை அங்கே விழுந்து ஒரு மண்டையை அடிபட்டு நம்ம அங்கேயே போய் சேர்ந்துருப்போம்னா நம்ம அந்த இடத்துல நின்று யோசிக்க முடியாது இன்றைக்கி. அப்போ அன்றைக்கி நடந்த ஏதோ ஒரு சின்ன காரியம் கூட நமக்கு பெரிய அற்புதமாக இருந்திருக்கிறது, அது நமக்கு விளங்கலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு ஒன்றும் வாழ்க்கையில் பெரிய அடி உழுவலை, பெரிய ஆபத்து வரலை அப்படின்னு நம்ம நினச்சி கொண்டு நம்மளுடைய அறிவீனத்தில் நம்ம குறித்து பெருமை அடைஞ்சு கொண்டே இருக்கிறோம். நான் அதெல்லாம் பூந்து வந்துடுவேன், அதெல்லாம் நான் இப்போ பிரமாதமாக. ஆண்டவர் சொல்கிறார், கடந்து வந்த பாதையை திரும்பி பார், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அதில் வரிகள் வரும், எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த மக்கள், எந்த மனுஷன் எப்படி சூழ்ச்சியோடு வந்தான், எந்த அதிகாரி உனக்கு எதிராக செயல்பட, நமக்கு தெரியாது. ஆண்டவர் எல்லாம் அறிவார். நம்மளை அதை ஒன்றும் இல்லாமல் மாற்றியிருப்பார். நம்ம நினச்சிட்டு இருப்போம் எவ்ரி திங் இஸ் ஃபைன், நான் ஒர்க் பண்ணதுனால தான் எல்லாம் நன்மை நடந்தது. ஆண்டவர் எங்கேயோ நன்மைத்தனத்தை நமக்காக வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை அறிய முடியாத இனம் என்ன செய்யுதுன்னா ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்குது. ஆண்டவர் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல செயல்கள். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு காட்டு ஆண்டவர் எங்கே இருக்கிறார் இப்படி தான் கேட்குறாங்க. அது அவர்களுடைய அறிவீனத்தினுடைய உச்சக்கட்டமான வெளிப்பாடு. நான் உழைக்கிறேன், கையில் காசு வாங்குகிறேன், ஸோ ஐ டேஞ்சிபிளி சீ திங்ஸ் லைக் தட். கடவுள் எங்கே இருந்து வேலை செய்கிறாரு காட்டுங்க பாருங்கள். கடவுள் ஒவ்வொரு முறையும் வந்து நான் உனக்கு இதை செய்கிறேன் செய்கிறேன்னு சொன்னால் நம்மலாம் மென்டலாக போயிடுவோம். கடவுள் ஒவ்வொரு முறையும் வந்து டுசுட்டு நமக்கு முன்னாடி நின்று நான் தான் உனக்கு இதை செஞ்சேன் நான் தான் உனக்கு இதை செஞ்சேன் அப்படின்னாருன்னா அவர் நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கண்ணின் மணி போல் அப்படின்னு சொல்லு. கண்ணின் மணினா என்ன? இந்த பாருங்கள் இந்த இமை பாருங்கள், இந்த கண்ணுக்குள்ளே ஏதாவது ஒன்று போனாலும் டக்குன்னு இந்த இமை மூடும் பாருங்களேன். அந்த அதான் அந்த அதை போல் நான் உன்னை பாதுகாக்கிறேன். அப்போது நம்ம இந்த அடையாளங்களெல்லாம் வச்சு பார்க்கணும். கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல். அப்போ ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்குற போது அவர் எவ்வளவு நன்மைத்தனங்களை நம்ம மேலே செஞ்சிட்ருக்கிறாரு, என் மேலே செய்திருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கி நான் நின்று பேசுகிறேன் உங்ககிட்ட. அதிசயங்களை நான் வெளியில் தேடலை, என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். இதோ நான் உங்கள் முன்னாடி நின்று கொண்டு இருப்பதே ஒரு அதிசயம், அதை நான் உணர்கிறேன். அதனால தான் நான் உறுதியாக பேசுகிறேன். அதனால் நீங்களும் ஒரு துன்பம் வருது துயரம் வருதுன்னா ஒடிஞ்சு போயிடாத, உடனே ஆண்டவரை சபிக்காத, ஆண்டவரை துதிங்க. அவரை துதிக்கும் போது உன் துன்ப வேலையில் அவர் சொல்லியிருக்கிறார், துன்ப நேரம் சோர்ந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். அப்போ எப்படி எப்போ தருவார் ஜீவ கிரீடம்? துன்ப நேரம் கூட நீங்கள் அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஜீவ கிரீடம் தருவார். அப்போ ஆண்டவருடைய அந்த அபிஷேகங்களை நம்ம உணரணும் அப்படின்னா இந்த சோதம் இந்த பெத்சைதா போல குராசினை போல நாம் வார்த்தைக்கு செவி கொடுக்காத, கடவுள் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூட விரும்பாத, அந்த வார்த்தை வெறுக்கிற பிள்ளைகளாக இருந்துடக்கூடாது. அதனால தான் வேதனையான வார்த்தைகள் வருது பாருங்கள். கப்பர்நாகுமே நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். பாருங்கள் எவ்வளோ கிளியர் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இறையாச்சி பற்றி எப்போ வரும் அப்படின்னு தந்தை கேட்குறாரு. மீண்டும் அந்த உலகத்தினுடைய மாற்றங்கள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது சேசு சொல்கிறார், தந்தைக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. அவர் இந்த இடத்துல பாருங்கள் அந்த அழிவினுடைய செய்தியை ரொம்ப ஆழமாக வைக்கிறார். அப்பாவுக்கு தான் தெரியும் இது பாதாளம் வரை தாழ்த்தப்படுமான்னு தெரியல, அப்படிலாம் வந்து ப்ராபபிலிட்டி இங்கே வைக்கலை. பாதாளம் வரை நீ தாழ்த்தப்படுவாய், ஏன்னா உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்களில் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்கும். அப்போ அவர் வல்ல செயல் செய்தார், வல்ல செயல் செய்தார் நம்ம சொல்கிறோம். அப்போ வல்ல செயல்கள் என்னன்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அதை அப்படியே வச்சுட்டு அடுத்து இதுக்குள்ளே போகிறோம் பாருங்களேன். முதல் வாசகத்துக்கு போ. முதல் வாசகத்தில் அந்த மோசே மதிப்பீடு செய்கிறார் பாருங்கள். மோசே என்ன செய்கிறாரு? எகிப்தியன் ஒருத்தன், எபிரேயன் ஒருத்தன். எபிரேயன் இவருடைய இனம், எகிப்தியன் அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு ஆதிக்க வர்க்கம். அப்போ அவர் பார்த்தோன்னே ஒரு பிளட் வந்து கொதிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அடிப்படையில் இவர் ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தினுள்ளேருந்து வந்தவர். ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அவர் போய் அரசவையில் உட்காந்துருக்கார். இருந்தாலும் அந்த உள்ளுணர்வு அவர்கிட்ட பேசிச்சு. அப்போ அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். அவர் ஒரு மதிப்பீடு செய்து அந்த எகிப்தியனை கொள்கிறார். அடுத்ததாக பார்க்குற போது ரெண்டு எகிப்தியர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவர் என்ன செய்கிறார்? ரெண்டு பேருமே எபிரேயராக இருக்கிறாங்க, மன்னிக்கணும், எபிரேயராக இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் எபிரேயர்களும் சண்டை போடுறாங்க, ரெண்டு பேரும் உங்களுடைய மனுஷங்க. அப்போ இவர் யாரை கொள்வது? அப்போ போய் நடுவில் போய் சமரசம் செய்ய போகிறாரு. தன் இனத்துக்காரனே தனக்கு எதிராக பேசுகிறத பார்க்குறாரு. அப்போ அவன் என்ன செய்கிறான்? இவரை மதிப்பீடு செய்கிறான், நீ கொலகாரம் தானே. அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தரும் மதிப்பீடு செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம மதிப்பீடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போது இந்த மதிப்பீடு என்பது ரொம்ப ஆழமானது. அரசன் பார்க்குறான், மோசே இது மாதிரி கொண்டுட்டார். யாரை கொண்டான்? நம்ம இனத்து ஆளை, ஒரு ஆளை, எகிப்தியனை கொண்டுட்டான். அப்போ அவனை பிடி. அப்போ அரசன் மதிப்பீடு செய்கிறான். அப்போது இந்த உலகமே பார்த்திங்கன்னாக்க ஏதோ ஒரு மதிப்பீட்டுக்குள்ளே அவங்கவுங்களுடைய சுயத்தின்படியாக அவர்களுடைய காரியங்களை மதிப்பீடு செய்கிறாங்க. இப்போ நாங்கள் இப்போ ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு மதிப்பீடு போகுது, இவரை பார்த்து சிரிக்கணும், ஏன்னா இவரால் நமக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு. இவங்களை பார்த்து சிரிக்கணும், ஏன்னா இவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தரை பார்த்து முறைக்கிறோம், மதிப்பீடு உள்ளே போகுது, இவங்களுக்கு திரும்பி முகம் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம மதிப்பீடுகளின்படி நமக்கு பலன் கிடைக்க போது. சோதம் இந்த பெத்சைதா குராசின் நகர் வந்து மதிப்பீடு செஞ்சிச்சு. இயேசுவினுடைய அந்த வல்ல செயல்களை பார்க்கணுமா, எடுத்துக்கணுமா, இல்லை தூக்கி குப்பையில் போடணுமா? அவங்களும் மதிப்பீடு செஞ்சாங்க. இதெல்லாம் என்ன பெரிசு, நமக்கு இதைவிட மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு ஒன்று இருக்குது. உலகத்தரமான ஒரு இச்சைக்குரிய அதுக்குள்ளே அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. சோதம் குமார் அழிக்கப்பட்ட போது லோத்து மட்டும் தனியாக நிற்கிறார். லோத்து பார்த்த பார்வை வேறு, அவருடைய மதிப்பீடு வேறு, அந்த உலகம் மதிப்பீடு வேறு. அவர்களுடைய இது வாழ்ந்த ஜாலியாக வாழ்ந்துட்டு போ. இப்போ நம்ம சோதம் குமராவினுடைய அந்த காலகட்டத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கிறோம். என்னென்னா இருக்கிற வாழ்க்கை சின்னதுப்பா, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. கடவுள் காட்சி தண்டனை நரகம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த உலகம் அப்படி தான் இன்றைக்கி வழி நடத்தப்படுது. அதாவது கன்சியூமரிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், அதாவது நுகர்வு கலாச்சாரம். உன்னை பார்க்குறியா, எடுத்து பயன்படுத்து. அது எல்லாத்தையும், பொருள், மனுஷங்க, எல்லாத்தையுமே, செல்ஃபோன், அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நீ பாரு, யூ ஆர் அலவுட் டு சீ எவ்ரி திங். நீ எதை பார்க்குறாயோ அதை யோசிக்கிற, அதையே நீ செயல்படுத்துகிற. இன்றைக்கி சமூகம் தீமைக்குள்ளே போயிட்டுருக்குது. சிறுமிகள், சின்ன குழந்தைங்க கற்பழிக்கப்படுறாங்க. இது பெரிய பூதகரமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரிகள் அதை எங்கே அதனுடைய வேர் இருக்கிறதுன்னு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம சமூகம் கெட்டு போகுதுன்னா அதனுடைய வேர் எங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். மேலே இருக்கிற இதை மட்டும் நம்ம பிடுங்கிக்கிட்டே இருந்தோம்னா மீண்டும் மீண்டும் அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். தண்டனை கொடுக்கறதுனால எல்லாம் சரியாயிடுமா? இல்லை. அப்போ அடிப்படையில் ஒரு விஷயம் தவறாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம சிந்திக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அப்போ எந்த தெய்வம் வந்து இந்த உண்மைகளை உரக்க பேசுகிறது? எல்லா தெய்வமும் பேசுது. எல்லா தெய்வ நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, உலகம் பூரா இருக்கிறாங்க. எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றோம் கடவுளை பார்த்தோன்னே. எந்த தெய்வம் நீதியின் தெய்வம் என்று தன்னை அறிக்கை செய்திருக்கிறார்? யாவே தெய்வத்தை தவிர, இயேசுவை தவிர எந்த தெய்வம் சொல்லியிருக்குது? நான் தான் வாழ்வு, நான் தான் உனக்கு உயிர், நான் தான் உனக்கு உண்மை. எந்த தெய்வம் சொல்லியிருக்கு? இயேசு ஆண்டவரை தவிர வேறு எந்த தெய்வமும் வெளிப்படுத்தவில்லை. எல்லாம் தெய்வங்கள் தான். ஆனால் நாம் இங்கே உண்மையை யோசிக்கணும். அப்போ நான் உண்மைக்குள்ளே இருக்கிறப்ப தானே அதை சரியாய் நான் பார்க்க முடியும். அப்போது நம்மளுடைய மதிப்பீடு இந்த தெய்வங்களிலே கூட இந்த மதிப்பீடு தேவையாக இருக்கிறது. நான் எந்த அடையாளத்தை பார்த்து இது தெய்வம்னு சொல்கிறேன்? ஏன் இந்த அடையாளத்தை பார்த்து நான் தெய்வம்னு சொல்கிறேன்? அப்போ இந்த அடையாளமாக இருக்கிற தெய்வம் எனக்கு என்ன சொல்லிச்சு? அப்போ எனக்கு அது நீதியின்படி பேசுதா? அப்போ பாருங்கள், இன்றைக்கி இதையெல்லாம் நம்மளும் மதிப்பீடு செய்ய ஆண்டவர் பைபிளில் பார்க்குறோம். கட்டளையிடுறார் பாருங்கள், திருப்பாடல் 119:125 ரேவசனம், உம் ஊழியன் நான், எனக்கு நுண்ணறிவு புகட்டும், அப்போது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன். ஆண்டவருடைய அடியார் கேட்குறாரு, என அறிவு அதிகப்படுத்துங்க, என்னால் புரியல. இன்னைக்கு உலகம் தன்னுடைய உலக அறிவில் உயர்ந்து நிற்கிது, ஆனால் ஆண்டவருடைய அறிவில் அது ரொம்ப கம்மியாக நிற்கிது. ஆண்டவர் அறிவு கொடுக்காமல் இல்லை, அந்த அறிவை ஏற்க மறுக்குது. இதுதான் கொராசின் நகர், பெத்சாயிதா நகரினுடைய மனநிலை. ஏற்க மறுக்குது. இயேசுவை பற்றி அறியாதவங்க இல்லை, இயேசு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இயேசு என்ன செய்தார் எல்லாத்துக்கும் தெரியும். அறிவு நிலையில் எல்லாருக்கும் தெரியும், அவர் இப்படி இப்படி வந்தார் செய்தார். ஆனால் அவர் சொன்ன விழுமியவங்கள், அவர் சொன்ன ஆழமான கருத்துக்களை, அவர் சொன்ன அந்த வாழ்வியல் முறையை எடுக்கிறதுக்கு எல்லாரும் தயாரானா இல்லை. ஏன்னா அது ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அவரை தெய்வ நிலையில் வச்சு அந்த நம்பிக்கை வேறு, இது என் நம்பிக்கை வேறுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் போகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதில் நான் ஒரு காரியத்தை என்ன பார்க்குறேன்னா, இந்த மோசே என்ன செய்கிறாரு, அந்த எகிப்தியனுக்கும் எபிரேயனுக்கும் சண்டை வரும்போது இவர் உள்ள புந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார், ஒரு பதில் கொடுக்குறாரு. அதே சமயம் ரெண்டு எபிரேயன் வந்து நிற்கும் போது அவருக்கு மனம் வலிக்குது. என்னடா நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. பாருங்கள், அந்த இடத்துல அவர் விரும்புகிறது என்னென்னா ஒன்றிப்பு, ஒற்றுமை. இப்போ இங்கே ஆண்டவர் வல்லமையான வல்ல செயல்களை செய்தார், வல்ல செயலாக செய்தார்னா என்னத்துக்கு செஞ்சார், வல்ல செயல் என்ன செஞ்சார் நல்லா பாருங்கள். ஒரு தொழுநோயினான தொட்டு சுகப்படுத்தியிருப்பார், நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க வச்சுருப்பார், ஒரு பேய் பிடிச்சவனுக்கு அவர் சுகப்படுத்தியிருக்கிறாரு, இப்படி நிறையா பார்க்குறோம். இப்போ இவர் செய்த எல்லா செயல்களுடைய அடிப்படையில் இருக்கிறது என்ன, இவங்கெல்லாம் புறம்பே தள்ளப்பட்டவங்க. இவங்கெல்லாம் வந்து நோ பீப்புள்னு சொல்லுவாங்க, அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க. பர்த்தமேயு குருடன் அப்படின்னு சொல்கிறோம். அவன் பர்த்தமேயு குருடன், அவன் பேர் பர்த்தமேயுவா? இல்லை, பார்த்திமேயு, அவங்க அப்பா பேர் பைபிளில் இருக்குது, திமேயுவின் மகன் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ குருடனுக்கு பேர் இல்லையா, அந்த பார்வையற்றவனுக்கு பேர் இல்லையா? பேர் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு பேர் விட்டு கூப்பிடக்கூடாது. அப்பா பேரை சொல்லி திமேயுவின் மகன், லாரன்ஸின் மகன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவன் பெயரை சொல்லி கூட அழைக்கப்பட அவன் தகுதியற்றவனாகி போயிட்டான். அதனால தான் பாருங்கள், இப்போ தொழுநோயாளர் அவங்க சத்தம் போட்டு கத்தணும், அன்கிளீன் அன்கிளீன் கத்தணும். அப்படிப்பட்ட சமூகத்தில் கடவுள் அவங்களுக்கு வல்ல செயல் எதுக்காக செய்தார்னா, தன் வல்லமையை காட்டுறதுக்காக இல்லை, அந்த இடத்துக்குள்ளே மனிதம் சிதைந்து கிடக்கிற அடையாளங்களை எல்லாம் மீண்டும் கட்டி எழுப்புறார். சமாரியன் ஓமையை சொல்கிறாரு. சமாரியர் ஓமையில் அந்த ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுக்கு உதவி செய்யணுன்ற கட்டாயம் யாருக்கும் இல்லை. ஆனால் அதை அந்த மகனை யார் தொட்டா, யார் அந்த மகனுக்கு அந்த ஒரு சிறிய வாழ்வு கொடுத்தா? அந்த மகனினுடைய செயல், அவன்தான் நல்ல சமாரியன். யார் நல்ல சமாரியன்? தன் அடுத்தில் இருக்கிறவன் துன்பத்தில் இருக்கிறான்னு எவன் உணர்ந்தானோ அவன்தான் நல்ல சமாரியன். அப்போது அடுத்திருப்பவரோடு இருக்கக்கூடிய அந்த ஒருமைப்பாட்டை வளர்க்கக்கூடிய ஒரு ஆழமான சூழலை தான் இந்த வல்ல செயல்கள் வழியாக செய்தார். ஆனால் இந்த நகரங்கள் அதை ஏற்க மறுத்ததுக்கு காரணம், அதை கண்டுக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. நாம் வாழ்ந்தால் போதும், அடுத்தவன் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, அந்த ஒருமைப்பாடு சகோதர ஒன்றிப்பு அங்கே இல்லை. அதை பார்த்து தான் அதனால தான் அவங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசுவை, ஏன்னா அவர் யாரோ ஒருத்தர் வராரு போகிறாரு, செய்துட்டாரா வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட விட்டுறது. அப்போது அந்த ஒன்று எதற்காக இதை செய்கிறார், அப்போ அவர் விரும்புகிறது என்ன, அவர் என்ன பேசுகிறாருன்னு காது கொடுத்து கேட்டிருக்கணும். அப்போ இங்கே வாங்கிக்கிட்டு போயிடுறது. இப்போ அருங்குடையில் கூட நாங்கள் இருக்கிறோம். இந்த துன்ப நேரத்தில் நிறைய பேர் உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு உங்களை பாராட்டுறோம். நிறைய பேர் பணம் அனுப்பி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. நாங்களும் இங்கே அரிசிகளெல்லாம் வாங்கி அவங்களுக்கு உணவு, இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது. நான் கேட்பேன், அடிப்படையில் இந்த இடத்துல இறை செய்தி ஆண்டவருடைய வழிபாடு நடக்குது, உன்னை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை, இந்த அரிசி கொடுக்குறவங்க மட்டும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அப்போ வயிற்று பசி அவர்களுக்கு ஆழமாக இருக்கிறது, ஆத்மாவின் பசியை விட. இப்படி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. பெத்சாயிதா கொராசின் நகரை அவர் சாடுறார் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிட்டான், வல்ல செயல்களெல்லாம் வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அவங்க கேட்க விரும்பலை. அப்போது அவருடைய அந்த இயேசுவை வெறுத்தாங்க அப்படின்னா, அவரை மறுத்தது போல அவர்கள் சகோதர ஒன்றிப்பையும் அவங்க மறுக்கிறாங்க. அப்போ யூஸ் எவ்ரிபடி, தேவைப்படும் போது யூஸ் பண்ணு. அப்படி தான் அவங்க இயேசுவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதைத்தான் இயேசு வன்மையாக கண்டிக்கிறார். இந்த நிலையைத்தான் ஆண்டவர் அருவருக்கிறார். இன்றைக்கி நம்ம சமூகம் அப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த கொராசின் நகரை போல, பெத்சைதா நகரை போல, ஐயோ கேடு என்கிற அந்த வார்த்தைக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மளாம் மாறிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்னென்னா, யூஸிங் மென்டாலிட்டி. அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து எச்சரிக்கிறார். பாருங்கள், செக்கரியா நூலில் 11:13 ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வருது. ஆண்டவர் என்னிடம், கருவூலத்தை நோக்கி அதை தூக்கி எறி, இதுதான் அவர்கள் எனக்கு அளித்த சிறந்த மதிப்பீடு. அவ்வாறே நான் அந்த 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவரின் இல்லத்திலிருந்து கருவூலத்தில் எரிந்து விட்டேன் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பகுதியை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவரோடு எந்த பகுதி, அந்த பகுதியில் என்ன சொல்கிறாரு, இந்த செக்கரியா நூலில் என்னத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்குற போது, ஆயர் இருவர் அப்படின்னு பேசுகிறார். ஆயர் இருவர், ஆயர் இருவர்னா எந்த இரு ஆயர் இருவர்? அழிவுக்குரிய ஆயர்களாக இருக்கிறவங்க, அழிவுக்குரிய அடையாளமாக. ஆயர் யார்? ஆடுகளை மேய்க்கணும் பொறுப்பில் இருக்கிறவன். அப்போ நம்ம உடனே யாரோ ஒரு ஆயரை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல நம்மளை அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த ஆயர் நிலையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அழிவுக்குரிய அடையாளமாய் மாறி போகிறாங்க. அதைத்தான் அந்த பகுதி விவரிக்கிறது. அந்த பகுதியில் பாருங்கள், இனிமை என்ற என் கோலை எடுத்து மக்களினங்கள் அனைத்தோடும் நான் செய்து கொண்ட உடன்படிக்கை முறியும்படி அதை முறித்து போட்டேன். ஏன்னா அங்கே இனிமை இல்லை, அதனால் முறிச்சு போட்டுட்டார். அந்த உடன்படிக்கை முறிந்து போயிற்று. அவ்வாறே என்னை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த ஆட்டு வணிகரும் அது ஆண்டவரின் வாக்கு என்பதை உணர்ந்து கொண்டனர். இப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நான் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சரி என்று தோன்றினால் என் கூலியை கொடுங்கள், இல்லையேல் கொடுக்க வேண்டாம், விடுங்கள் என்றேன். அவர்கள் எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்தார்கள். இந்த பகுதியை நம்ம வாசிக்கிற போது கடவுள் என்ன கேட்குறாருன்னா, ஆடுகளை மேய்க்கிற பணி ஆயர்களுக்கு. அப்போ ஆடுகளை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அடிக்கிறவனுக்கு, ஆடுகளை வெட்டுகிறவன்கிட்ட விலைக்கு விற்கிறாங்க. இவர் என்ன கேட்குறாரு, ஆடுகளை காப்பாத்துங்கிறாரு. கடவுளுடைய அழைப்பு எது? ஆடுகளை காப்பாத்து. ஆனால் ஆடுகளை இவங்க என்ன செய்கிறாங்க, விலைக்கு விற்றுட்டு என் கூலியை கொடு, என்னுடைய பங்கை கொடுன்னா கடவுள் கேட்குறாரு, என் பங்கு கொடு. அப்போ கடவுளுடைய பங்கு எதுன்னா, ஆடுகளை காப்பாற்றி கொடுக்கறது. ஆனால் இவங்க என்ன கொடுக்குறாங்க, 30 வெள்ளி காசு கொடுக்குறாங்க. யூதாஸ் இஸ்காரியோத்து மகனை காட்டி கொடுக்கும்போது 30 வெள்ளி காசு. அவர் என்ன செய்திருக்கணும், மகனுக்காக உயிரை கொடுத்துருக்கணும், மகனுக்காக பேசியிருக்கணும், இயேசுக்காக. அவரும் என்ன செய்கிறாரு, இயேசுவை அந்த இடத்துல ஒரு ப்ராடக்டாக பயன்படுத்துகிறாரு. பார்த்தீங்களா? அப்போது இந்த மனநிலை, சகோதர ஒருமைப்பாட்டை சிதைக்கிற அடையாளங்கள் எங்கே இருந்தாலும் அது கடவுளுக்கு எதிரான காரியம். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேர் ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம், சாமி கும்பிட்றோம், பூசை பார்க்குறோம், ஆராதனைகளை வழிபாடுகளில் பங்கெடுக்கிறோம். இதெல்லாம் சில பேர்த்துக்கு கிடைக்கலன்னாலும் இன்றைக்கி நிறைய இன்னொரு கலாச்சாரம் ஒன்று பெருகி கொண்டு இருக்கிற, அதாவது இந்த இறை பைபிளை வச்சு யாரெல்லாம் பிரசங்கம் கொடுக்குறாங்களோ அவங்கள பேசுகிறத கேட்குறது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேன்சியாக மாறிக்கிட்டே இருக்குது. அந்த பாஸ்டர் பேசுகிறது, ஆல்பர்ட் ஃபாதர் பேசுகிறத கேட்கலாம், இவர் பேசுகிறத கேட்போம், இப்படி எல்லாரும் பேசுகிறதையும் கேட்குறது ஒரு பாணி. செவி தினவுன்னு சொல்லுவாங்க, அதாவது கேட்டு 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 நம்ம செவி தினவு கொண்டவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். இது நல்லாயிருக்கு, இது சூப்பராக இருக்குது. கிரேக்கத்தில் அப்படி தான், அவங்க இது மாதிரி புது புது சித்தாந்தங்களை வரவேற்றுட்டே இருப்பாங்களாம். இவர் இஸ் டாக்கிங் ஒண்டர்ஃபுல், இது அப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க கிரேக்கர்கள். அப்படி தான் பவுலடியார் போகும்போது கூட அவர் போயிருந்து புதுசாக இயேசுவை பற்றி சொல்லலாம், சம்திங் குட் நியூ, ஏதோ புதுசாக இருக்குது, நீ பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் ஆர்வமாக கேட்டாங்க இயேசுவை பற்றி. அப்போ தான் அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த தலை இல்லாமல் ஒரு சிலை வச்சுருக்கிறீ இல்லையா, அறியாத தெய்வம்னு எழுதியிருக்க, அந்த அறியாத தெய்வத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லி இயேசுவை பற்றி அவர் அறிக்கை செய்கிறார். இப்போ இன்றைக்கி அந்த மக்களைப் போல் நாமும் என்ன செய்கிறோம், இன்றைக்கி பிரசங்கங்களை கேட்குறோம், கேட்டுட்டு வெரி ஹாப்பி. தயவு செய்து நீங்கள் பிரசங்கங்கள் கேட்டுட்டு போகிறதுனால மோட்சத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. பிரசங்கம் கேட்குறதுனாலையோ வெறும் பூசையில் போய் அட்டன் பண்ணிட்டு வர்றதுனாலையோ ஆண்டவர் மோட்சத்தை கொடுக்க போகிறது இல்லை. எதை செய்யணும், சகோதர ஒருமைப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்தோம், இதோ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு அன்பு உறவுக்கு நீ எதை இழந்தாய், சொத்து சுகம் நிறைய விஷயங்களில் சண்டை வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்க்குற போது நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல பணிகள், ரெண்டு கணவன் மனைவி நல்ல வேலையில் இருப்பாங்க, ஆனால் தாய் தந்தை இறக்கிற போது அந்த இறப்பு ஈமச் சடங்குக்கு செலவு செய்வதை அவர்கள் கணக்கில் எடுக்கிறாங்க. என்ன ஆகிடப்போகுது, மாலை வாங்கின காசு, பொட்டி வாங்கின காசு, பாருங்கள் இன்றைக்கி எவ்வளவு கேவலமான ஒரு ஒன்றிப்பு, ஒருமைப்பாட்டை பற்றி நம்ம ஒருமைப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தாய் தந்தைக்கு கூட அந்த இறுதி சடங்குக்கான காரியத்தில் கணக்கு பார்க்குறோம், அவன்தான் எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டான், இருக்கிற ஒரு ஏக்கரை அவன்தான் எழுதி எடுத்துக்கிட்டான், அவன்தான் பார்க்கணும் செலவு பார்க்கணும். பாருங்கள் இன்றைக்கி நாம் எவ்வளவோ காரியத்தில் காசுகளை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சின்ன சின்ன காரியத்தில், அதுவும் முக்கியமான காரியங்களில், அம்மா அம்மா அப்பா அம்மா இறந்த பிற்பாடு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க, அடுத்த உயிரோடு இருப்பாங்க, ஒரு தாயோ ஒரு தந்தையோ இருப்பாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு பாக பிரிவினை நடத்தும் போது அந்த வீடு ஒரு நெருப்பாக கொந்தளிக்கும். அப்போ பெருந்தன்மையாக சகோதர அன்புக்கு அந்த அவர் தம்பி கஷ்டப்படுறாப்புல, இந்தா அவர் எடுத்துக்கிட்டோம் விடு, எங்கள் வீட்டில் எல்லாரும் இல்லை. நிறைய குடும்பங்கள் அழிவின் அடையாளமாக இருக்கிறாங்கங்கிறதுக்கு அங்கே ஒரு பெரிய அடையாளத்தை நம்மளால் பார்க்க முடியும். என் பங்கை வச்சுருங்க அப்படின்னு வாங்க, என் பங்கை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் மற்றதை பாருங்கள், இங்கே எல்லாம் இது வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒருத்தன் சொல்லுவான் பாருங்களேன், என்னுடைய களஞ்சியம்லாம் நிரம்பி வழியுது, இன்னும் நிறைய பேர் வழிஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரில, ராத்திரியே போய் தொலைய போகிறடான்னார் கடவுள். இன்றைக்கி ராத்திரி நீ காலி பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த சகோதர ஒருமைப்பாடு இல்லாத ஒரு நிலை. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்குரிய பிள்ளைகளாக இருக்கணும்னா இழந்தால் ஒழிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இது என்னுடைய நீதி என்று நீங்கள் உலகத்தரமாக பேசலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அது நீதியாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு முன்னாடி எது நீதி, எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் தன் வாழ்வை ஆதாயமாக்கி கொள்கிறான். இதுதான் ஆண்டவருடைய நீதி. அவர் இழந்து நம்மை நீதியாய் விலை கொடுத்து வாங்கினார், நம்மளையெல்லாம் மீட்டு கொண்டார். அவர் இழந்து தான் நம்மளை மீட்டெடுத்தார். நீங்களும் இழந்து இந்த சகோதர ஒருமைப்பாட்டுக்கு, குடும்பத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்கு, நம்மளுடைய உற்றார் உறவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு நீங்கள் அணி செய்தால் கண்டிப்பாக உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இது இவன் வந்து ஒரு உதவாக்கிற, இதுக்கு ஒன்றும் உலகத்தில் வாழ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குரிய பரிசை கொடுக்காமல் போக மாட்டார். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய நீதியின்படி செயல்பட்டீங்க. ஆண்டவர் இதோ இந்த நேரத்தில் யோவான் 15:13 சொல்கிறபடியாக, நண்பர்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இருக்க முடியாது. அந்த அன்பை நம்ம சோதித்து பார்ப்போம், இந்த அன்புக்குள்ளே கடந்து செல்வோம். ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஆமென். என்னை